இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை மார்க்கு எழுதின சுவிசேஷம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16:17. 16:17.
விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள்.
போதும். விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். இங்கே பார்க்கும் பொழுது தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் வைத்திருக்கும் ஒரு அதிகாரம், இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் கர்த்தருடைய எதிர்பார்ப்பு, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் இல்லையா, துரத்துவார்கள், ஒரு எக்ஸ்பெக்டேஷன், துரத்துவார்கள் அப்படின்னு நம்மளை பத்தி கர்த்தர் சொல்றார் இல்லையா. அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் பிசாசுகளை நாம் ஜெயிக்கிறவர்களாகவே நம்ம எப்பவுமே இருக்கணும். தேவ பிள்ளைகள் என்றைக்குமே பிசாசுக்கு முன்பதாக தோல்வி அடைந்தவர்களாய் பயப்படுகிறவர்களாய் ஒருபோதும் நாம் இருந்துவிடக்கூடாது. துரத்தணுங்கிறார், ஆமீன், துரத்தணும் இல்லையா, துரத்தணும் அப்படின்ன உடனே எல்லாரும் சில டைம் ஒருவேளை நீங்க பயப்பட வேண்டியதில்ல, ஒரு சிலர் ஐயோ நமக்கு எதுக்கு இந்த வம்பு, எதுக்கு பிசாசெல்லாம் துரத்திட்டு இல்லையா, பிசாச துரத்தி அப்புறம் அது நம்மளை தாக்கி எதுக்கு இந்த விளையாட்டலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா ஒரு சில இருக்கிறாங்க நம்ம சர்ச்சிலேயே, பிசாசு துரத்த போற வாங்க ஐயோ நான் வரல பாஸ்டர் அப்படிங்கிறாங்க, ஏன் எதுக்கு இந்த வம்பு கூட வந்துட்டு நம்மள ஏதாவது பண்ணிடுச்சான். நான் அந்த துரத்துல சொல்ல வரல, புரியுதா, மத்தவங்களுக்கு இருக்கிற பிசாச துரத்துல அப்ப நாளைக்கு பாத்துக்கலாம், இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற பிசாச நம்ம துரத்தணும், ஆமென், நம்ம கிட்ட இருக்கிற பிசாச துரத்தாம நம்ம மத்தவங்க இருக்கிற பிசாச துரத்த முடியாது. நம்ம கிட்ட இருக்கிற பிசாசுகளை துரத்துறதுக்கு நமக்கு தெரியணும், புரியுதுங்களா. அப்போ இந்த உலகத்தில் பார்க்கும் பொழுது பிசாசுகள் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறது. அப்போ ஒரு தேவ பிள்ளை என்று வரும்பொழுது அவர்களை பிசாசு விட்டு வைக்கிறது கிடையாது. குறிப்பா சொல்ல போனால் பிசாசானவன் கர்த்தரை அறியாதிருக்கிற ஜனங்களை குறித்து அவன் எடுக்கிற கேரை விட கர்த்தரை அறிந்திருக்கிற தேவ பிள்ளைகளை குறித்து அவன் ரொம்பவுமே என்னைக்குமே கவனமா இருப்பான். நீங்க நினைக்க கூடாது நான் ரட்சிக்கப்பட்டுட்டு என் பக்கத்தில் பிசாசு வராது அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடியாது, நீங்க நினைக்க கூடாது. ரட்சிக்கப்பட்டவர்களை எந்த சூழ்நிலையிலும் பிசாசு அவர்கள் மேல் அவங்க மேலதான் ரொம்ப கவனம் வச்சுட்டு இருக்கிறான், புரியுதுங்களா. அதுலயும் கர்த்தரை நீங்க எவ்வளவு தூரம் வாஞ்சையோடு தேடுகிறீர்களோ அந்த அளவுக்கு பிசாசானவன் உங்கள் மேல் இன்னும் அதிகமான கவனத்தை செலுத்துவான், புரியுதுங்களா. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பக்கத்திலையும் யார் இருக்கிறது, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளின் பக்கத்தில் யார் இருக்கிறது, பிசாசு இருக்குது. இப்ப இன்னைக்கு செய்திக்குபடி பிசாசு இருக்குது, கர்த்தர் இருக்கிறார் சொல்ல தேவையில்லை, அவர் இருப்பார், எப்பவுமே இருப்பார், பிசாசு இருக்குது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் பக்கத்திலையும் இருக்கிறது பிசாசு இருக்குது, அப்படிதானே இருக்கு. 1 பேதுரு 5:8 வாசி,
1 பேதுரு 5:8
விழித்திருங்கள், ஏனெனில்
உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன்,
உங்கள் எதிராளியான பிசாசானவன்
கெர்ச்சிக்கிற சிங்கம் போல்,
கெர்ச்சிக்கிற சிங்கம் போல்
எவனை விழுங்கலாமோ என்று,
எவனை விழுங்கலாமோ என்று
வகை தேடி சுற்றி திரிகிறான்,
வகை தேடி சுற்றி திரிகிறான் இல்லையா. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். யாருக்கு சொல்றாரு, ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு பேதுரு சொல்றாரு, தெளிந்த புத்தியா இருங்க, விழித்திருங்க. ஏன் அப்படின்னா உங்கள் எதிராளி பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுட்டி தெரிகிறான். யாரை விழுங்கலாம், என்ன செய்யறானா, சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறான். அவன் யாரை விழுங்குவான், ரட்சிக்கப்படாதவங்களையா? ரட்சிக்கப்படாதவங்கள விழுங்கவே மாட்டான். புரியுதுங்களா? ரட்சிக்கப்படாதவங்கள விழுங்க மாட்டான். ஏன் விழுங்க மாட்டான்? ஏற்கனவே விழுங்கிட்டான். அவன் இன்னொருத்தர் விழுங்க முடியாது, ஏற்கனவே உள்ளதான் வச்சிருக்கிறான். ரட்சிக்கப்பட்டவங்க தான் வெளியில இருக்கிறாங்க, பிசாசுக்கு வெளியில இருக்கிறாங்க. ஆகையினாலே எந்த ஒரு விசுவாசி, எந்த ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையை விழுங்கலாம் என்று பிசாசு என்ன செய்கிறான்? அவர்களையே சுற்றி வருகிறான். எவனை விழுங்கலாம், யார் மாட்டுவாங்கன்னு சொல்லி பிசாசு ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளையும் சுத்தி சுத்தி வர்றான். யார் ஏமாறுவாங்க, யாரை முழுகிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு எந்த நிமிஷமும் தேடி வரான். இது ரட்சிக்கப்பட்ட பிறகு நடக்கிற சம்பவம். ரட்சிக்கப்பட்டவன பிசாசு நமக்கு தூரமா எங்கே போயிட்டா நினைக்காதீங்க, அதுக்கு பிறகுதான் அவன் பக்கத்திலே ஃபாலோ பண்ணிட்டு வருவான். புரியுதா? ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் அவனுக்குள்ள க்ளோஸா ஃபாலோ பண்ணிட்டு வருவான். ஐயோ, இவன் நம்மளை விட்டு வெளியில போயிட்டாங்களே, மறுபடியும் எப்படி இவங்களை விழுங்கிடலாம் என்று சொல்லி சான்ஸ் தேடி உங்க பின்னாலேயே வந்துட்டு இருப்பான். எங்க போனாலும் உங்க பின்னால் வந்துகிட்டே இருப்பான். புரியுதா? இதை நீங்க மறந்துடக்கூடாது. உங்க கண்ணுக்கு தெரியலனாலும் ஒன்னு தெரியணும், என் பக்கத்தில் ஒரு பிசாசு என்னை விழுங்குறதற்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். எந்த நிமிஷத்திலையும் அவனை விழுங்க நம்ம விடக்கூடாது. அவனை நம்ம என்ன செய்யணும்? விரட்டி விடணும் என்கிறதுல நம்ம கவனமா இருக்கணும். இது ரட்சிக்கப்பட்ட உடனே நடக்கிற அனுபவம். இன்னும் கொஞ்சம் நீங்க ஸ்பிரிச்சுவலா மாறி நல்லா ஜெபிக்க ஆரம்பிச்சு, நல்ல வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சு, இன்னும் கர்த்தரோடு நல்ல வைராக்கியமாய் வந்து இன்னும் கர்த்தரோடு நெருங்கி போக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா என்னாகும்? 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 தூரம் போயிடுவானா? என்னாகும்? அப்போ ரொம்ப பைபிள் படிச்சு நல்லா ஜெபிச்சு நல்ல ஸ்பிரிச்சுவல வைராக்கியமா மாறி அப்படி வந்துட்டு என்னாகும்? அவர் தூரம் போயிடுவாரு, பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அவர் அவருடைய விசுவாசத்தின் படி ஆகட்டுமா? என்ன சொல்றது இப்ப? சரி, வாசிங்க. யோபுவின் புஸ்தகம் முதல் அதிகாரம் 6 வாசி. யோபு 1:6.
ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான்.
தேவபுத்திர நடுவிலே சாத்தான் வந்து நின்றானா?
கர்த்தர் சாத்தானை பார்த்து,
கர்த்தர் சாத்தானை பார்த்து,
நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார்.
நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார்.
சாத்தான் கர்த்தருக்கு பிரதி உத்தரமாக,
சாத்தான் கர்த்தருக்கு பிரதி உத்தரமாக,
பூமி எங்கும் உலாவி,
பூமி எங்கும் உலாவி,
அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றார்.
அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான்.
கர்த்தர் சாத்தானை நோக்கி,
கர்த்தர் சாத்தானை நோக்கி,
என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ,
என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ,
உத்தமனும் சன்மார்க்கனும்,
உத்தமனும் சன்மார்க்கனும்,
தேவனுக்கு பயந்து,
தேவனுக்கு பயந்து,
பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய,
பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய,
அவனை போல,
அவனை போல
பூமியில் ஒருவனும் இல்லை,
பூமியில் ஒருவனும் இல்லை என்று கர்த்தர் சாட்சி கொடுத்தார். சரியா? இங்க பார்க்கும் பொழுது ஒரு நாள் தேவ சந்நிதி, தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார், தேவ புத்திரர்கள் இருக்கிறாங்க, தேவ தூதர்கள்லாம் நிக்கிறாங்க, பரம சேனையில நிக்கிறது, நடுவில் இவனும் வந்து நிக்கிறான். அந்த இடத்துல அந்த தேவ தூதர்களுக்கு நடுவிலே, அந்த தேவ புத்திர நடுவிலே இவனும் வந்து குறுக்க நின்றுட்டான். உடனே கர்த்தர் அவனை பார்த்து கேட்கிறார், புதுசா இருக்கு, இங்க ஒரு ஆள், இங்க வேண்டாத ஒரு ஆள் உள்ள நிக்கிறே, நீ எங்க இருந்து வர அப்படிங்கிறார். அவன் சொல்றான், உடனே நான் பூமி எங்கும் சுத்தி தெரிஞ்சிட்டு நான் இங்க வந்து நிக்கிறேன் அப்படிங்கிறான். உடனே கர்த்தர் பளிச்சுன்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு, ஷார்ப்பா. பூமியில அன்னைக்கு எத்தனையோ 100,000,000 ஜனங்கள் இருந்தாங்க, ஆனா அந்த ஜனங்களுக்கு நடுவில் ஒரு ஆளை பர்டிகுலர் ஃபோக்கஸ் பண்ணி கர்த்தர் கேட்கிறாரு, என் தாசனாகி யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ. ஏன்னா கர்த்தருக்கு தெரியும், இவன் பூமி எங்கு ஃபுல்லா சுத்தி வந்தாலும் இவன் கவனம் யார் மேல விழுந்திருக்கும்ன்றது கர்த்தருக்கு நல்லா தெரியும். இவனை பத்தி கர்த்தர் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறார். பூமி எங்கு சுத்தினாலும் யாரு மேல இவன் கவனம் வச்சிருப்பான் சொல்லிட்டு அவன் யார் என்பதையும் கர்த்தர் சொல்றாரு. உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து, பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகி, அவனை போல பூமியிலே ஒருவனுமே இல்லை என்றார். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கிறது? முழு உலகத்திலையும் தலை சிறந்த ஒரு நீதிமான், முழு உலகத்திலையும் நம்பர் 1 பரிசுத்தவான், முழு உலகத்திலையும் இருந்த ஜனங்களுக்குள் மிகப்பெரிய தேவ மனுஷன், கர்த்தருக்கு பயந்து கர்த்தரால் சாட்சி பெற்றவன், தேவனுக்கு பயந்தவன் என்று சாட்சி பெற்றவன், பொல்லாப்புக்கு விலகிறவன் என்று சாட்சி பெற்றவன், அவனை மாதிரி யாருமே உலகத்தில் கிடையாது கர்த்தரே சொல்லக்கூடிய அளவுக்கு ஒருத்தர் இருக்கிறான்னா பிசாசுடைய கவனம் எங்க போகுது? அவன் மேலதான் போகுது. புரியுதா? அப்போ நீங்க நல்லா ஜெபிச்சு நிறைய வேதத்தை வாசிச்சு நிறைய கர்த்தரோடு போய் ரொம்ப வைராக்கியமா இருந்தால் பிசாசு எங்க இருக்கிறான்? பக்கத்தில் வந்தாரு. அவனை தான் என்ன செய்யறான்? நோட் பண்றான். ஓ, நீ ரொம்ப பைபிள் படிக்கிறியோ, நீ ரொம்ப ஜெபிக்கிறியோ, நீ ரொம்ப வைராக்கியமா இருக்கிறியோ, நீ ரொம்ப பெரிய காரியம் செஞ்சல நினைச்சிட்டு இருக்கிறியோ, அவங்கள தான் ஃபோக்கஸ் பண்றான். புரியுதா? அப்படின்னு என்ன தெரியுதுன்னா, நீங்க ரொம்ப ஜெபிச்சீங்கன்னா பிசாசு தூரம் போயிட்டான்னு நினைக்காதீங்க. ரொம்ப ஜெபிச்சாதான் பக்கத்துல வரான். புரியுதா? நீங்க ரொம்ப ஜெபிச்சாங்க உங்களை பார்க்கணும் எங்கே ஓடி போயிட்டான்னு நினைக்காதீங்க. ரொம்ப ஜெபிச்சானா உங்களை தான் ஒத்து பார்க்கறான். அதனால ஜெபிக்க கூடாது, ஜெபிக்க கூடாது, ஜெபிக்கணும். புரியுதா? ஜெபிக்கணும், நிறைய ஜெபிக்கணும, நிறைய நம்ம ஜெபிச்சாதான் என்ன செய்ய முடியும், அவன் உத்து பார்த்தாலும் நம்ம அவனை முறைச்சு பார்க்க முடியும். ஆமேன். அவன் உத்து பார்த்தா நம்ம ஒரு முறை முறைச்சோம்னா என்ன செய்வான்? பயந்துருவோம். புரியுதா? அதனால இன்றைக்கு நம்ம வாழ்க்கை நல்லா புரிஞ்சுக்கணும். பிசாசை குறித்து நமக்கு தெரியணும். இந்த பிசாசு எப்படிப்பட்டவன்னா, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையை விழுங்க தேடுகிறான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, யார் ரொம்ப வைராக்கியமா இருக்கிறாங்களோ அவங்க மேலதான் ரொம்ப போக்கஸ் பண்றான், அவங்களதான் ரொம்ப கவனமா பாக்குறான் அவன் தான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இவன் ரொம்ப டேஞ்சரான ஆளு, இவன் ரொம்ப ஜெபிக்கிறான், ரொம்ப பைபிள் படிக்கிறான், ரொம்ப வைராக்கியமா இருக்கிறான், கர்த்தருக்காக நிக்கணும்னு நினைக்கிறான். இவனை விட்டா ரொம்ப டேஞ்சர், நம்முடைய ராஜ்யத்துக்கு இவன் பெரிய சேதாரத்தை உண்டு பண்ணிடுவான். இவன் அப்படியே விட்டோம்னா நம்முடைய ராஜ்யத்துக்கு பெரிய சேதாரத்தை உண்டு பண்ணிடுமா? இவனை எப்படியாகிலும் கவிழ்க்க வேண்டும் என்று சொல்லி, யார் ரொம்ப ஜெபிச்சு ரொம்ப வைராக்கியம் போறோமோ அவர்களை இன்னும் கொஞ்சம் கவனத்தோடு அவன் செய்யறான், போக்கஸ் பண்ணி பார்க்கறான். புரியுதா? அப்ப இதுல என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, பிசாசானவனை நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம ஜெபிக்கிறதுனால அவன் தூரம் போயிடுவான் நினைக்க கூடாது. சரியா? இப்படி இருக்கும்போது இதெல்லாம் இப்படி இருக்கிறதுனால நம்ம வந்து பயப்பட தேவையே இல்லை, பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவன் வந்து நம்மள எல்லாத்தையும் நம்ம இதெல்லாம் நம்மளை மேற்கொண்டு விடுவான் என்று சொல்லி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சில நாட்களுக்கு முன்பாக நான் ஒரு மார்னிங் சர்வீஸ்ல சொன்னேன், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, பிசாசு நமக்கு நிகரான எதிரியே இல்ல. ஞாபகம் இருக்குதா இல்லையா? ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன், ஒரு மூணு நாலு வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன், பிசாசு நமக்கு சரியான எதிரியே கிடையாது. ஏன் சொன்னேன்? என்ன என்ன காரணம் சொன்ன? ஞாபகம் இருக்கா? நமக்கு சரியான எதிரி அவன் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரீசன் சொன்னேன், இதை வச்சு சொன்னேன் பைபிள் இருந்து. இல்ல, இன்னொரு பைபிள் இருந்து ஒரு பேசேஜ் சொன்னேன், சொல்றேன். எபேசியர் ஆறாம் அதிகாரத்தில் இருக்கிறதான ஆயுதங்களை பத்தி சொன்னேன் இல்லையா? ஞாபகம் இருக்குதா? ஆறாம் அதிகாரத்தில் பத்தாம் வசனத்திலிருந்து பதினெட்டாம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது, ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கிற ஆயுதங்கள் என்னென்னு இருக்குது. சத்தியம் என்னும் கச்சை நமக்கு இருக்குது, அவனுக்கு அந்த பெல்ட் இல்ல. நீதி என்னும் மார்க்கவசம் நமக்கு இருக்குது, அவனுக்கு நீதி என்கிற மார்க்கவசம் இல்ல இல்லையா? நமக்கு ஆயத்தம் என்கிற பாதரட்சி ஷூ நமக்கு இருக்குது, அவனுக்கு ஆயத்தம் என்கிற பாதரட்ச இல்ல. நமக்கு ரட்சண்யம் என்று தலை சீரான ஒன்று இருக்குது, ஹெல்மெட் இருக்குது, அவனுக்கு ரட்சண்யம் என்று ரட்சிப்பு அவனுக்கு இல்ல, அதனால அவனுக்கு தலை சீராவும் கிடையாது. நமக்கு விசுவாசம் என்ற கேடகம் இருக்குது, அவனுக்கு விசுவாசம் என்ற கேடகமும் கிடையாது. நமக்கு ஆவியின் பட்டயம் இருக்குது, அவனுக்கு ஆவியின் பட்டயமும் கிடையாது. அது வெறுங்கையா, வெறுங்கால, வெறும் தலையா அப்படின்னு நின்றுட்டு இருக்கிறான். நம்ம ஃபுல்லா நம்ம ஒரு சோல்ஜர் மாதிரி நம்ம நிற்கிறோம். புரியுதா? ஹெல்மெட்ல இருந்து ஷூ வரைக்கும் போட்டுட்டு, கேடகம் எல்லாம் வச்சு, பட்டயத்தெல்லாம் வச்சுட்டு, தலைசெல்லாம் போட்டு, மார்க்கவசம் போட்டுட்டு நம்ம நிக்கிறோம். அவன் எப்படி நிக்கிறான்? வெறும் காலோடு நிக்கிறான், வெறும் தலையோடு நிக்கிறான், வெறும் கையோடு நிக்கிறான், ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நின்றுட்டுறான். ஆனா அவனை பார்த்து நம்ம என்ன செய்யணும்? இத்தனை போட்டுட்டு பயப்படுறோம், இத்தனை எல்லாம் போட்டுட்டு அவன் வெறுங்கையா வெறுங்காலா நிக்கிறவனை பார்த்து நம்ம பயந்துட்டு இருக்கிறோம். ஐயோ, இதை பண்ணிடுவான. நம்மளை பார்த்துதான் அவன் பயப்படும். ஐயோ, இவ்வளவு ஒரு ஆயுதத்தோடு இருக்கிறாங்களே, நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லையேன்னு அவன் தான் பயப்படணும். புரியுதா? பிசாசு நமக்கு சரியான நிகரான எதிரி கிடையாது. ஏன்னா நம்மள மாதிரி அவனும் இதே ஆர்மர் அவனுக்கு இருந்துச்சுன்னா நமக்கு சரியான ஒரு எதிரி. வெறுங்கையோடு இருக்கிறவனுக்கு நம்ம பட்டயத்தெல்லாம் வச்சுட்டு நம்ம போயிருந்தோம்னா ஈக்குவலான விரோதியாயிட முடியுமா? கிடையாது. அவன் நம் பக்கத்தில் வர்றதுக்கே அவனுக்கு தகுதி கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவன் தந்திரத்தினாலே பல நேரத்தில் தேவ பிள்ளைகளை என்ன செய்யறான், கவிழ்த்து போடுகிறான். இதுதான் விஷயம். சரி, இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு தேவ பிள்ளை இந்த பிசாசுகளை துரத்த தெரியணும். நம்ம வாழ்க்கைக்கு விரோதமா எழுதி வருகிற பிசாசுகளை நம்ம துரத்த தெரியணும். ஏன்னா பிசாசு வந்து யோபுவை விட்டு வைக்கல, அவனை கவனித்து பார்த்தான். ஏன் இயேசு கிறிஸ்துவை கூட அவன் செய்யல, விட்டு வைக்கல. இயேசு கிறிஸ்துவை கூட அவன் 40 நாளளவும் அவரை சோதித்தான் என்று வேதத்தில் பார்க்கிறோம் இல்லையா. மத்தேயு 4:11 லூக்கா 4:12 பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை கூட அவன் என்ன செய்கிறான், அவன் 40 நாளளவும் சோதித்தான் என்று பார்க்கிறோம். அதனாலே அவனுக்கு தப்புகிறதற்கு யாருக்குமே முடியாது. யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு நல்ல ஆவிக்குரிய நிலைமைக்குள்ள நம்ம இருந்தாலும் சரி, அவன் நம்மை பின்தொடருவான், நம்மை சோதிக்க பார்ப்பான். நம்மை மேற்கொள்வதற்கு ஏதாவது வழி கிடைக்குமா என்கிறதுல அவன் கவனமா இருப்பான். ஆனா ஒண்ணு மட்டும் நமக்கு தெரியும், அவன் என்னதான் நமக்கு சோதனை கொண்டு வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசுகளை நம்ம கடைசி வரைக்கும் துரத்திக்கிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? பிசாசு என்னைக்குமே சொல்லுகிறேன், நம்ம ஒரு தடவை ஜெயிச்சிட்டோன்றதுனால அவன் நம்ம கிட்டே வரமாட்டான் என்று சொல்லி நம்ம ஒருபோதும் நினைத்து விடக்கூடாது. வாசிச்சு நம்ம உங்களுக்கு அதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 4:11 13 வாசிக்கலாம்.
பிசாசானவன்
சோதனை எல்லாம் முடித்த பின்பு
சில காலம் அவரை விட்டு விலகி போனான்
இல்லையா, சில காலம். அப்ப இயேசு கிறிஸ்துவையே கூட அவன் 40 நாள் மட்டும்தான் சோதிச்சான் என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. அந்த 40 நாள் அவனுக்கு படுதோல்வி நடந்துச்சு. 40 நாளும் தோத்துட்டே இருந்தான். இயேசு கிறிஸ்துவ சின்ன விஷயத்தில் கூட ஜெயிக்க முடியல. 40 நாளும் படு தோல்வி அடைந்தும் சில காலம் தான் அவரை விட்டு அப்படி கொஞ்சம் போனான். மறுபடியும் அப்படியும் திரும்பி வந்திருக்கிறான். மறுபடியும் வேற விதத்தில் வந்தான். இந்த விதத்தில் நேரடியாக வந்தான். அதன் பிறகு வேத பாரகர் மூலமாக வந்தான், பரிசேயர்கள் மூலமாய் வந்தான், அப்படி இயேசு கிறிஸ்துவின் சொந்த குடும்பத்தார் மூலமாய் வந்தான், சொந்த ஊர் ஜனங்கள் மூலமாய் வந்தான், பல விதங்களிலே வந்தான். எப்படியாயினும் அவரை குற்றப்படுத்தி அவருக்கு வேதனை உண்டாக்கவும் அவரை வீழ்த்த வேண்டும் என்று எப்படி வந்துகிட்டுதான் சரியா. ஆனாலும் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையின் முடிவிலே எப்பவுமே சொல்லுகிறேன், பிசாசு என்னதான் நம்ம கிட்ட வந்தாலும் அவனுக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு சின்ன விதத்தையும் வெற்றி காண்பதற்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையின் முடிவிலே ஒரு அழகான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14:30 வாசிங்க.
இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை.
அப்ப இந்த இடத்துல பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிசாசு இந்த உலகத்தின் அதிபதி என்கிட்ட வரான், ஆனால் அவனுக்கு என்னிடத்தில் ஒண்ணுமே இல்லைன்ட்டார். ஒன்றுமே இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம், சின்ன விஷயத்துல கூட அவன் என்னை மேற்கொண்டு அவனுடைய காரியம் என்னிடத்துல ஒண்ணுமே கிடையாது. அவருடைய வாழ்க்கையில் இத்தனை காலம் சோதிச்சும் ஒரு சின்ன இடத்துலையும் கூட அவனுடைய காரியம் என்னிடத்துல வர்றதுக்கு நான் இடம் கொடுக்கல, அவனுடைய காரியம் எதுவுமே என்கிட்ட இல்லைன்னு கிளியரா தன்னுடைய வாழ்க்கையை சொல்லிட்டு அவர் சிலுவைக்கு போறார் சரியா. அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பிசாசு வரலாம், நம்மை சோதிக்கிறான், நம்ம ஜெபிக்க ஜெபிக்க இன்னும் நம்ம கிட்ட நெருங்கி வரலாம், ஆனால் அவனால் ஒரு சின்ன விஷயத்திலே நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு நம்ம நிற்க வேண்டும் சரியா. இப்ப இந்த பிசாசு எப்படி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவன் வருகிறான், எப்படி அவனை நம்ம துரத்தணும், எந்தெந்த விஷயங்களை நம்ம துரத்தணும், இதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் சரியா. எடுத்துக்கொள்வோம் ஆதியாகமத்தின் புஸ்தகம், முதல் மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவன் எப்படி வருகிறான் பார். 3:00 ஆதியாகமம் 3:00 வசனத்தையும் 6:00 வசனத்தையும் வாசிக்கலாம்.
ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாத படிக்க அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமா இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான்.
போதும். இங்கே பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வச்சிட்டார். கொண்டு வந்து வைத்து விட்டு எல்லா விதமான விருட்சங்களையும் காமிச்சு எல்லாத்தையும் நீங்க புசிக்கலாம், ஆனால் ஒரே ஒரு தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை மட்டும் புசிக்க வேண்டாம். ஒரே ஒரு கட்டளை தான் ஆதாமுக்கு, எல்லா பழத்தையும் சாப்பிடலாம், இந்த ஒரு மரத்தின் பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாது. ஆனால் இதுல என்ன வேடிக்கைன்னு பாத்தீங்கன்னா, அந்த மரத்தின் கனிகள் எப்படி இருந்துச்சா, அந்த தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களின் கனிகளை விட இது பார்வைக்கு ரொம்ப இன்பமா இருந்திருக்குது. புசிப்புக்கு டேஸ்டா இருக்கும் நினைக்கக்கூடிய அளவுக்கு, நம்மளை தூண்டக்கூடிய அளவுக்கு அந்த கனிகள் அழகா இருந்திருக்குது. இப்படிப்பட்டதான ஒரு விருட்சம் எடுத்து இருக்குது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இது நீ சாப்பிடக்கூடாது, வேற எல்லாத்தையும் சாப்பிடலாம், இது ஒண்ணு மட்டும் தான் நீ சாப்பிடக்கூடாது. அது ஒண்ணுதான் ரொம்ப அட்ராக்டிவா இருக்குது. புரியுதா? சோதனை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிசாசன் என்ன செய்கிறான், ஏவாள் இடத்துல வந்து போய் சொல்றான், இதை நீங்கள் புசிக்கும் நாளிலே சாகவே சாவது இல்லை, இதை நீங்கள் புசிக்கும் நாள்களில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் தேவர்களை போல மாறுவீர்கள். உடனே ஏவாள் அதை அப்படியே நம்பி ஏற்று பறித்தாள், புசித்தாள், தன் கணவனுக்கும் அதை கொடுத்து விட்டாள், அவனும் வாங்கி புசித்தான். புரிஞ்சு போச்சு. இப்ப இந்த இடத்துல பிசாசானவன் இந்த ஆதாமையும் ஏவாளையும் மேற்கொண்டான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்பிள், ஒரே ஒரு கீழ்ப்படியாமை என்கிற ஒரு காரியத்தில் பிசாசானவன் மேற்கொண்டு விட்டான். இப்ப நம்ம வாழ்க்கையில பிசாச துரத்தணும் அப்படின்னு வரும்போது, உங்க வாழ்க்கையில பிசாசு உங்களை ஏதோ பெரிய விஷயத்துல கொண்டு வந்து உங்களை அதில் பாதாளத்தில் தள்ளுற மாதிரி பயங்கரமான காரியத்தை கொண்டு வர மாட்டான். அவனுடைய காரியம் எல்லாம் ஒரு சின்ன கீழ்ப்படியாமை, அவ்வளவுதான். கர்த்தர் சொன்னாரு இது வேண்டாம் அப்படின்னாரு, இந்த பழத்தை மட்டும் புசிக்காதனாரு. ஆனா அந்த பழத்தை மட்டும் புசிக்க வைக்கிறது தான் அவனுடைய நோக்கம். பிசாசு செய்கிறதெல்லாம் ஒரு சின்ன கீழ்ப்படியாமை, பைபிள்ல எழுதியிருக்கிற ஒரு வார்த்தைக்கு ஒரு கீழ்ப்படியாமை, அவ்வளவுதான். கர்த்தர் எஸ் சொல்றதுல நோ அப்படின்னு நம்ம போனோம், அவர் சரின்னு சொல்றத புறக்கணிக்கணும், இல்ல அவர் வேண்டான்னு ஒண்ணு சொல்றத அக்செப்ட் பண்ணிக்கணும். இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நம்மள செய்ய வைக்கணும். இது ஒண்ணுதான் பிசாசு செய்வான். இப்ப இந்த கீழ்ப்படியாமை என்கிறதான ஒரே ஒரு காரியம், இதற்கு ஆதாமுக்கு பெரிய சோதனை கிடையாது. நிறைய மரங்களை வந்து கர்த்தர் காமிச்சு இதெல்லாம் புசிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு பரத்தை மட்டும் நீ புசிக்கலாம் அப்படி சொல்லல, எல்லாத்தையுமே கர்த்தர் கொடுத்துட்டு ஒன்னதான் புசிக்க வேண்டும். அந்த ஒன்னத்தான் புசிச்சு கடைசி போச்சு கீழ்ப்படியாமை போச்சு. அப்ப நம்ம வாழ்க்கையில பார்க்கும் பொழுது பிசாசு நம்மை பெரிய இடத்துல வந்து வீழ்த்துவான் நினைக்காதீங்க. ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன விஷயம், இப்ப நீங்க கர்த்தர் சொல்றாரு ஜபிங்கிறாரு, ஆனா நீங்க எதுக்கு ஜபிக்கணும் அப்புறம் பாத்துக்கலாம், இங்கதான் போச்சு, இது போதும், இதுக்கு பெருசா தேவையில்லை, இது போதும். பைபிளோட படி, கர்த்தர் உங்க உள்ளத்துல பேசுற தூண்டுறாரு, எதுக்கு பைபிள் படிச்சுட்டு அப்புறம் பாத்துக்கலாம், அது போதும், அவ்வளவுதான் போதும். புரியல, சர்ச்சுக்கு தவறாம போ, சரி அப்புறம் இந்த ஒரு வாரம் கழிச்சு அப்புறம் பாத்துக்கலாம், இது போதும். புரியுதா? டைமுக்கு போ, சரி கொஞ்சம் லேட்டா போனா என்ன, இது போதும். பெருசா ஒண்ணும் நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை, பெரிய பாவத்துல போய் நம்ம விடணும்னு அவசியம் கிடையாது. புரியுதா? துணிகரமா எங்கேயோ போய் நம்ம பாவத்துல விடணும்னு அவசியம் கிடையாது. பிசாசு செய்யறதெல்லாம் கர்த்தர் ஒன்று சொன்னதை செய்யாமல் போனோம், அவ்வளவுதான். நம்மளை கொண்டு போய் பெரிய பாதாளத்தில் கொண்டு போய் தள்ளுற மாதிரி எல்லாம் அவன் செய்யணும்னு அவசியமே கிடையாது. ஒரு சின்ன விஷயத்துல கர்த்தருடைய வார்த்தையை மீற வச்சா போதும், அவனுக்கு ஜெயம். புரியுதா? இதுதான் நடந்துச்சு. அன்னைக்கு ஆதாம் ஏவாள் விஷயத்திலையும் கூட பெருசா ஒண்ணு இல்ல, சாப்பிடவானால் சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு, ஒரே ஒரு கீழ்படியாமை. அப்போ நம்ம வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா பிசாசு உங்களை எப்படி விழுங்க நினைக்கிறான், நம்மளை எப்படி விழுங்க நினைக்கிறான்னா, ஒரு கீழ்படியாமையின் மூலமாகத்தான் பிசாசு நம்மை மேற்கொள்ளுகிறான். அவனை தான் நம்ம என்ன செய்யணும், விரட்டி அடிக்கணும். அதுதான் விரட்டி அடிக்கணும். அப்ப நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் பிசாசினால் நம்ம என்ன செய்யறோம், சோதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். நமக்கு தெரியாது, இது நம்ம மனசுலே தோன்றுகிற எண்ணம் போலதான் தெரியும். ஜெபிக்கணும் அப்படின்னா சரி நாளைக்கு பாத்துக்கலாம், இன்னைக்கு போய் இந்த நபருக்கு என்னை பத்தி சொல்லு அப்படின்னு கர்த்தர் நம்ம உள்ளத்துல தோன்றாரு, சரி அப்புறம் பாத்துக்கலாம், அவ்வளவுதான். ஒரு சின்ன விஷயம் தான் இது, நம்ம என்ன செய்வோம், ஒரு சாதாரண கேஷுவலா நம்ம நினைச்சுக்கோ, சாதாரண விஷயம் தானே. ஆனா இந்த சாதாரண விஷயம் என்று நாம் நினைப்பதுதான் அது தேவனுடைய பார்வையில் கீழ்ப்படியாமை என்கிற லிஸ்ட்ல வந்து சேர்ந்தது. அப்ப நம்ம வாழ்க்கையில இந்த கீழ்ப்படிதல் என்பதை மட்டும் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் மனுஷனுடைய வீழ்ச்சியே கீழ்ப்படியாமையில தான் போச்சு. முதல் மனுஷனுடைய வீழ்ச்சி பெரிய ஏதோ பெரிய கொலையில போல, பெரிய ஆதாரமான கொலகாரம் கிடையாது, அப்படியெல்லாம் நடக்கல இல்ல, பெரிய ஒரு ரத்தப்படியெல்லாம் செய்யல, ஒரு கீழ்ப்படியாமை அதுதான் வந்துச்சு. சரி, முதல் மனுஷனுடைய வாழ்க்கை இது. முதல் ராஜா, சரியா, முதல் ராஜாவுடைய காரியத்தை பாருங்க. 1 Samuel 13:8 வாசி.
அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான்.
7 நாள் மட்டும் காத்திருந்தான்.
சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை, ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல், சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிக்கிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீ செய்வது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்டர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்டர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தி இனமாய் செய்தீர், உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உங்களுடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இப்போது உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான்.
போனோம் இங்க பாத்தீங்கன்னா என்ன நடக்குது, இது ரொம்ப ரீசனபிள் விஷயம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்தியருக்கும் ஒரு யுத்தம் ரெடி ஆயிட்டு இருக்குது. அந்த நாட்களில் எல்லாம் யுத்தனா டக்குன்னு அப்படியே திடீர்னு போய் எடுத்த உடனே போய் நின்னுறது கிடையாது. தேவனாகிய கர்த்தரிடத்துல விசாரிக்கணும், விசாரித்து கர்த்தருக்கு பலி செலுத்தி கர்த்தர் ஓகே புறப்படுங்க அப்படி சொன்ன உடனே புறப்பட்டு போவாங்க. அந்த அளவுக்கு யுத்தத்தில் கர்த்தரை முன்வைத்து தான் யுத்தம் செஞ்சாங்க. இப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில சவுல் ராஜாவாக்கப்பட்டு தான், கர்த்தர் தான் அவனை ராஜாவாக்கினார். இப்பொழுது ராஜாவான பிறகு முதல் பெரிய யுத்தம் ஆரம்பிக்குது. சவுலுக்கும் பெலிஸ்தியர்களுக்கும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்தியர்களுக்கும் பெரிய யுத்தம் வருது. அப்போது சாமுவேல் சொல்லிட்டு போயிட்டாரு, நான் வருவேன், என சாமுவேல் தான் தீர்க்கதரிசி, பலி செலுத்தக்கூடிய அந்த அதிகாரம் சாமுவேலுக்கு தான் உண்டு. சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார், கிட்டத்தட்ட ஒரு ஆசாரியனுக்குரிய ஒரு அபிஷேகம் அவர் மேல இருந்துச்சு. அப்ப அந்த ஆவிக்குரிய காரியத்தை சாமுவேல் செய்ய முடியும், சவுல் ராஜா தான். இப்படி இருக்கும்போது சாமுவேல் சொல்லிட்டு போயிட்டார், நான் வந்து கர்த்தருக்கு பலி செலுத்தின பிறகு நீ யுத்தத்துக்கு புறப்பட்டு போலாம், நான் வருவேன் என்று சொல்லிவிட்டு ஒரு வாரத்தை நான் திரும்பி வரேன் என்று சொல்லிட்டு போயிட்டார். இப்பொழுது யுத்தத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ரெடியா நிக்கிறாங்க. எதுல பெலிஸ்தீனிடம் வந்து நின்றுட்டாங்க. சாமுவேல் வருவாரு வருவாரு வருவாருன்னு காத்துட்டு இருக்கிறாங்க. சாமுவேல் குறித்த நாள்ல வரல. யோசிச்சு பாருங்க, சிச்சுவேஷன் எப்படி இருக்கு பாருங்க. இது சாதாரண ஒரு வீட்டு விஷயம் கிடையாது, ஒரு நாட்டு விஷயம். எதிராளிகள் வந்து நிக்கிறாங்க, இவங்களும் யுத்தத்துக்கு அணிவகுத்து நிக்கிறாங்க. சாமுவேல் வந்து, நான் வந்து பலி செலுத்தின பிறகுதான் யுத்தத்துக்கு போகணும்னு சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது சாமுவேல் வர வேண்டிய நேரத்தில் வரல. சவுல் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்கறான். ஜனங்க டென்ஷன் ஆயிட்டுறாங்க, ஐயோ பெலிஸ்தீர்கள் முன்னால் வந்து நின்றுட்டாங்களே, சீக்கிரம் நம்ம யுத்தத்தை ஆரம்பிக்கணுமே. ஜனங்க டென்ஷன் ஆயிட்டாங்க, ஒரே டென்ஷன் ஆகி போச்சு நடுவில் சூழ்நிலை. சவுல் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்கறான், கடைசியில் சாமுவேல் வரவே இல்லை. உடனே சவுல் பார்க்கறான், ஜனங்க சிதறி போற மாதிரி இருக்கு, ஜனங்க பயப்படுறாங்க, ஐயோ பெலிஸ்தீர்கள் முன்னேறி வராங்களே, சீக்கிரம் பலியை செலுத்திட்டு நம்ம போய் மோத போயிடுவோம். ஆனா சவுல் சொல்றாரு, இல்ல இல்ல சாமுவேல் வந்துடுவார் வந்துடுவார் சொல்றாங்க. ஆனா ஜனங்களோட டென்ஷன் ஆகிட்டே இருக்கிறாங்க. கடைசியில் சவுல் பார்த்தான், சரி பலி எங்கிட்ட கொண்டு வாங்க, நான் கொடுத்தறேன். கொண்டு வந்தாங்க. சாமுவேல் செலுத்த வேண்டிய பலியை சவுல் செலுத்திட்டான். செலுத்தி முடிச்ச உடனே சாமுவேல் வந்து நிற்கிறார். என்ன செஞ்சீர், ஜனங்க சிதறி போறாங்க, பெலிஸ்தீர்கள் எதிர நெருங்கிட்டு வராங்க, இருக்கிற ஜனங்க சிதறி போறாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல, பலியை செலுத்திட்டேன். நியாயமான ஒரு ரீசன் சொல்றான். ஆனால் சாமுவேல் சொல்றாரு, புத்தியனமாய் செய்தீர், புத்தியனமா செஞ்சீர். இந்த காரியத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நீ மீறிவிட்டீர். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது, ஆசாரியன் அல்லது ஆசாரியன் நாட்டில் ஆசாரியன் கிடையாது, அந்த அபிஷேகம் உள்ளதான இந்த தீர்க்கதரிசியா இருக்கிறதான சாமுவேல் தான் பலி செலுத்தணும். இந்த காரியத்தை நீ துணிந்து செய்து விட்டீர், புத்தியினமான ஒரு காரியத்தை செய்து விட்டீர். இதனால் என்ன நடக்கும், ராஜ்ய பாரம் பிரிக்கப்படும். உனக்கு பதிலாக தேவன் வேறு ஒரு நபரை தெரிந்து கொள்ளுகிறார் அப்படின்ட்டான். அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த சவுல் சொன்னதுல ரீசன் இருக்குது. சிச்சுவேஷன் மோசமா இருந்துச்சு, சிச்சுவேஷன் மோசமா தான் இருந்துச்சு. எதிர எதிராளிகள் வந்துட்டாங்க, இந்த பக்கம் டென்ஷன் ஆகி போச்சு. அந்த சூழ்நிலையை அவன் என்ன செய்ய சமாளிக்க முடியாம செஞ்சுட்டான். ஆனால் சூழ்நிலைகளை சமாளிக்க முடியாமல் அவன் கர்த்தருடைய வார்த்தையை மீறிவிட்டான் என்பதனாலே அதை கர்த்தர் அங்கீகரிக்கல. என் வார்த்தையை மீறினது மீறினதுதான் அப்படின்ட்டு. அப்ப தேவன் தாவீதை கர்த்தர் அந்த நேரத்தில் முன்கூறிக்க ஆரம்பிச்சிட்டார். அப்ப இதுல என்ன தெரியும்னு கேட்டீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் என்ன சிச்சுவேஷன் வந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தையை மீற வச்சு கீழ்படியாமைக்குள் தள்ளுவதுதான் பிசாசனுடைய காரியம். அப்ப பாருங்க, முதல் மனுஷனுடைய வாழ்க்கை ஆதாமுடைய வாழ்க்கையில் இதுதான் நடந்துச்சு, இல்ல கீழ்படியாம. முதல் ராஜாவாகிய இந்த சவுனுடைய வாழ்க்கையிலையும் இதுதான் நடந்துச்சு, கீழ்படியாமை. அப்போ பிசாசு நம்மளை வீழ்த்துறதெல்லாம் என்னதுன்னு பார்த்துட்டீங்கன்னா, நம்ம ஒரு சின்ன விஷயத்தில் அவருக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது பிசாசு நம்மை மேற்கொண்டிருக்கிறான் என்பதை நம்ம என்ன செய்யணும் தெரியணும். இது நமக்கும் கத்துக்கொள்ள காரியம் அப்படின்னு எடுத்துடக்கூடாது. ஒரு விஷயத்தை நம்ம கீழ்ப்படியாமல் போறோம்னு வச்சுங்க, இது நமக்கும் கத்துக்கொள்ள காரியம், இது யாருக்கு என்ன அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. நமக்கும் கத்துக்கொள்ள மட்டுமல்ல, அந்த பிசாசுடைய காரியம் ஒன்று இருக்குது, அதை நம்ம என்ன செய்யறதில்ல, யோசிக்கிறது இல்லை. இது நமக்கும் கர்த்தருக்குள்ள காரியம், கர்த்தர்தான் மன்னிப்பு கேட்டு போயிடும், சரி சாதாரண விஷயம் தானே நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது சாதாரண விஷயம் அல்ல, அந்த இடத்துல பிசாசனுடைய ஒரு பங்கு கண்டிப்பா இருக்குது, பிசாசனுடைய பங்கு இருக்குது கீழ்ப்படியாமையில. இது சவுளுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 15 வந்தீங்கன்னா இன்னொரு ஒரு சம்பவம் வரும். 15 பாத்தீங்கன்னா, இது உங்களுக்கு நான் ஃபுல்லா படிக்கிறதுக்கு இப்ப டைம் இல்லை. முதல் வசனத்திலிருந்து பார்க்கும்பொழுது, இப்பொழுது அமலேக்கியருக்கு விரோதமான ஒரு யுத்தம் வருது, சரியா? அமலேக்கியருக்கு விரோதமாய் யுத்தம் வந்த பொழுது அமலேக்கியரை குறித்து கர்த்தர் கடும் கோபம் கொண்டிருந்தார். ஏன்னா இந்த அமலேக்கியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை மிகவும் வேதனைப்படுத்தினாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு வரும்பொழுது, கானான் தேசத்துக்கு நேராக வரும்பொழுது, அமலேக்கு தேசத்தை கடந்து போகிறதற்காக ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அப்படி கடந்து போகும்போது அமலேக்கியர்கள் என்ன செய்தாங்களாம், இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாளையத்தில் இருந்த பலவீனமானவங்களை எல்லாம் வெட்டிட்டாங்களாம். இந்த காரியத்தை கர்த்தர் மனசுல வச்சிருந்தார். இது எல்லாத்தையும் கர்த்தர் மனதில் வைத்திருந்து இந்த அமலேக்கியர்களை பூமியின் கீழே இல்லாமல் சர்வ சங்காரம் பண்ணணும்னு கர்த்தர் முடிவு பண்ணார். அதனால நீங்க பாத்தீங்கன்னா இந்த 15 கர்த்தர் சொல்லுகிறார், முதல் 3 வசனங்களை நீங்க படிக்க வேண்டும். படிப்போம், படிப்போம்.
பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே, இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்குக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான்.
இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. இங்கே பார்க்கும் பொழுது அமலேக்கு செய்த ஒரு காரியத்தை குறித்து கர்த்தர் பயங்கரமான வெஞ்சன்ஸ் வச்சிருக்கிறார். அவங்க செஞ்சதை கர்த்தரால் மன்னிக்க முடியல. ஏன்னா ஒரு யுத்தத்தில் நேரடியாக மோதி இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போட்டு கூட அதை கர்த்தர் பெருசு எடுத்திருக்க மாட்டாரு. கர்த்தர் சொல்லிட்டார், நீ அமலேக்கிற்கு எந்த தீங்கும் செய்ய வேண்டாம். மோசையிட்ட சொல்ற அமலேக்கிற்கு எந்த தீங்கும் செய்ய வேண்டாம். அவங்க தேசத்தின் வழியா நீ போயிடு. உனக்கு தண்ணி வேணா கூட அவங்ககிட்ட காசு கொடுத்து வாங்கி குடிச்சுக்கோ. சாப்பாட்டு கூட அவங்ககிட்ட போக வேண்டாம். தண்ணி தேவையா இருந்தா கூட காசு கொடுத்து வாங்கி குடிச்சுக்கோ. அவங்களுக்கு எந்த தொந்தரவும் பண்ண வேண்டாம். அமைதியா அந்த வழியாய் போகும்னு சொல்லி பெர்மிஷன் கேளு. அப்படி பெர்மிஷன் அவங்க கொடுத்த பிறகு நீ அப்படியே அமைதியா போயிட்டு அவங்களுக்கு எந்த தொந்தரவும் பண்ணாம அந்த நாட்டை கடந்து போயிடுங்கன்னு கர்த்தர் சொன்னார். ஆனா பல இடத்துல கர்த்தர் அப்படி சொல்லல. இப்ப எரிஹோ கிட்ட எல்லாம் வரும்பொழுதுலாம் அமைதியே கடந்து போகணும்னு சொல்லல. எரிஹோவை சர்வ நாசம் பண்ண சொன்னார், பிடிக்க சொன்னார். ஆனால் அமலேக்கு விஷயத்தை அப்படி கர்த்தர் சொல்லல. நீ அமைதியே கிராஸ் பண்ணி போயிடுங்க. இத மோசே பெர்மிஷன் கேட்கிறான். அமலேக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கல. அப்படி போகும்பொழுது பின்பாக இருக்கிறதான பலவீனமான ஆட்கள் அவங்களதான் வந்து வெட்டிட்டாங்க. அமலேக்கரை கொண்டுட்டாங்க. இது வந்து அவங்க செஞ்ச அநியாயமான ஒரு காரியம். கர்த்தர் நியாயமா செயல்பட்டார், ஆனா இந்த அமலேக்கர்கள் அநியாயமாக செயல்பட்டாங்க. அப்படி இந்த காரியத்தை கர்த்தருடைய இருதயத்துல பெரியதா இருந்துச்சு. நான் உனக்கு எந்த தீங்கும் செய்யாமலாம் என் ஜனங்களை நடத்த நினைச்சேன், ஆனால் அப்பாவி ஜனங்களை நீ கொண்டு போட்டேன். அது கர்த்தருடைய இருதயத்துல பெரிய காயமா இருந்துச்சு. அதனால டைம் பார்த்துட்டே இருந்தாரு. இஸ்ரவேலின் மேல் சவுல ராஜா வாக்குன உடனே கர்த்தர் முதல் காரியம் அவனுக்கு சொல்றார், அமலேக்கியரை சர்வசங்காரம் பண்ணிட்டு அன்றைக்கு அவன் என் ஜனங்களை அநியாயமான அப்பாவிகளை அவன் வழிமறித்து கொண்டு போட்டான். அது என் மனசுல இருக்குது. அதுக்கு நீ பழி வாங்கி தாகணும். டோட்டலா அவங்களை சர்வசங்காரம் பண்ணு, பழிச்சு. புருஷர்கள், புருஷர்கள் யுத்தத்தில் இருக்கிறவங்க, அவங்கள மட்டும் கிடையாது, பெண்களையும் அழிச்சிருந்தது கொண்டுடு. பெண்களை மட்டுமல்ல, பிள்ளைகள் சின்ன பசங்க அவங்கள அடிச்சது, அது மட்டுமல்ல குழந்தைகள் கை குழந்தைகள் அதை கூட கொண்டுடுனர். ஏன்னா அடுத்த ஜெனரேஷன் கூட அமலேக்கர் இருக்கக்கூடாது. பெயரே இருக்கக்கூடாது. அமலேக்கருடைய பெயரே இருக்கக்கூடாது. அடுத்த ஜெனரேஷன் இருக்கக்கூடாது. குழந்தைகள் கை குழந்தை கூட, அது மட்டுமல்ல அவனுடைய காரியமே சாபம். அவனுடைய பொருட்கள் கூட சாபம். அவனுடைய ஆடு மாடோட சபிக்கப்பட்டது. ஆடு மாடு கழுதை ஒட்டகம் எல்லாத்தையும் வெட்டிடுனர். சவுல் போனான், யுத்தத்துக்கு போனான். அவன் செஞ்ச முதல் தப்பு தான், படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. பதினஞ்சாம் அதிகாரத்தில் அவர் சொன்ன நிறைய படிச்சு பாருங்க. சவுல் போனான், முதல் செஞ்ச தப்பு என்னன்னா அந்த ராஜாவையே அவன் கொல்லல, உயிரோடு பிடிச்சு வச்சுட்டான். எடுத்தோட ராஜாவை கொண்டு இருக்கணும். ராஜாவை கொல்லல, ராஜாவையே கொல்லல. அடுத்தது செய்யறான், இந்த ஆடு மாடுகள் புருஷர்கள் ஸ்திரீகளை அவங்க கொண்டுட்டான். ஆனா ஆடு மாடுகளை பார்க்கும் பொழுது கொழுமையாய் நல்லா இருக்கிறத பார்க்கும்போது அவனுக்கு மனசு கேட்கல, இதெல்லாம் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமே, பிரயோஜனமா இருக்குமே அப்படின்னு சொல்லி நல்ல முதல் தரமானவைகளை எல்லாம் தனக்கு என்று வைத்துக் கொண்டான். மோசமான மெலிந்து போய் கிடக்கிற ஆடு மாடுகளை மட்டும் கொண்டு போட்டுட்டான். அப்போ சவுலுக்கு இது கூட நியாயமா பட்டுச்சு. அன்னைக்கு எப்படி சாமுவேல் வராத போது பலி செலுத்துறது நியாயமா பட்டுச்சோ, அதே மாதிரி இந்த கொடுமையா இருக்கிறது எதுக்கு வேஸ்டா வெட்டி கொண்டோம், அது நம்ம வச்சுட்டா நமக்கு பிரயோஜனமா இருக்குமே அப்படின்னு நம்ம நினைக்கிறான். ஆனா கர்த்தர் சொன்னாரு ஃபுல்லா நீ க்ளோஸ் பண்ணணும்னு. ஆனா இவன் நினைக்கிறான், சரி எதுக்கு வேஸ்டா கொண்டது, அதை வச்சுட்டா நமக்காக நம்ம நாட்டுக்காக நம்ம ஊருக்காக பிரயோஜனமா இருக்குமே என்று சொல்லி இவனாக சில கொடுமையானவைகளை அவன் வச்சான். இந்த காரியம் ஒரு கீழ்படியாமை. இத கர்த்தர் எப்படி சொல்றாரு பாருங்க, பதினஞ்சாம் அதிகாரத்தில் 10-11 வசனங்களை வாசிக்கலாம்.
அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது.
நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது.
அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார்.
இல்லையா? அப்ப பாருங்க, கர்த்தருக்கு இதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் சவுலை ராஜாவாக்கிறது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. என் வார்த்தைகளை அவன் நிறைவேற்றாமல் போனான். முதல் மனுஷனுடைய வாழ்க்கையில எங்க பிசாசு எப்படி கீழ்ப்படியாமல் கொண்டு போய் விட்டானோ, அதே தான் இந்த முதல் ராஜாவுடைய வாழ்க்கையிலையும் நடந்துச்சு, கீழ்ப்படியாம. அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பிசாசு நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் கீழ்ப்படியாமல் போகும்படி செய்து, அதன் மூலமாகத்தான் நம்மை கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்களாய் மாற்றணும் நினைக்கிறான். ராஜாவாக கர்த்தர் சவுலை உண்டாக்கும் பொழுது அவரதான் ஏற்படுத்தினார், அவன் பிரியமா இருந்தார். முதல் மனுஷன் ஆதாமை கர்த்தர் உண்டாக்கும் போது அவன் எவ்வளவு பிரியமா இருந்திருப்பார், வேற மனுஷனே கிடையாது. அப்ப கர்த்தர் ஆதாமல் எவ்வளவு பிரியமா இருந்திருப்பார், தினந்தோறும் அவனை சந்திக்கிறதுக்கு தோட்டத்துக்கு வந்து அவனை தேடி வந்து அவனோடு டெய்லி பேசிட்டு இருக்கிறார், எவ்வளவு பிரியமா இருந்திருக்கிறார். அப்ப அவ்வளவு பிரியமா இருந்தவனை எப்படி கர்த்தரை விட்டு பிரிக்கிறது? ஒரே ஒரு கீழ்ப்படி அமைப்போம். இப்ப நம்ம வந்து கர்த்தருக்கு பிரியமானவர்களா நம்ம இருக்கிறோம். கர்த்தர் நம்ம ரட்சித்தோடனே நம்ம ரொம்ப பிரியமா இருக்கிறார் இல்லையா? ரட்சிக்கப்பட்ட தேவப்பிள்ளைகளின் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார், நம்ம மேல் ரொம்ப அன்பா இருக்கிறார், நம்மளை தேடி வராரு, நம்மோடு பேசுறாரு, நம்மளை ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தை நம்ம நடத்துறாரு. ஆனால் நம்மளை வந்து எப்படியாகிலும் இந்த கர்த்தரை விட்டு பிரிக்கிறதற்கு இந்த பிசாசு யூஸ் பண்ற ஒரே ஒரு டூல் என்னன்னு கேட்டீங்கன்னா, கீழ்ப்படியாம பண்ணிடுறது. கீழ்ப்படியாம பண்ணிட்டா கர்த்தரை விட்டு நம்மளை அப்படியே தள்ளிட்டு போயிடலாம். இதுதான் அவன் செய்யணும். வேற ஒண்ணும் அவன் பெருசா நம்மளை எங்கேயோ கொண்டு போய் பெரிய பாவத்தில் தள்ள மாட்டான், ஏதாவது ஒரு சில விஷயத்துல. அப்ப இந்த கீழ்ப்படியாம போறதுக்கு வந்து நமக்கும் சில நேரம் நியாயமான ரீசன் இருக்கும், இதனாலதான் நான் இப்படி செஞ்சேன். இல்ல நீ லேட் சாமி லேட்டா வர வந்ததுனாலதான் நான் இப்படி செஞ்சேன், ஒரு ரீசன் இருந்துச்சு. இந்த ஆடு மாடு வச்சதுலயும் ஒரு ரீசன் இருந்துச்சு. இது எதுக்கு வேஸ்டா கொண்டுட்டு, நல்ல கொழு கொழு நல்லா இருக்குது, இதை போய் எதுக்கு வேஸ்டா கொண்டுட்டு, இது நமக்கு பிரயோஜனமா இருக்குனால ஒரு ரீசன் இருந்துச்சு. அப்போ அவன் மனதிற்கு நன்மையாய்ப்பட்டது, ஆனால் கர்த்தர் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நம்ம மனசுக்கு நல்லதா பட்டுச்சு, அதனால நம்ம செஞ்சோம்னு சொல்றத கர்த்தர் ஏத்துக்க மாட்டார். என்னைக்குமே சொல்றேன், கர்த்தர் நான் சொன்னத செஞ்சியா இதுதான் கேட்பார். அன்னைக்கு ஒரு ஊழியர் இடத்துல பேசிட்டு இருந்தேன், ஜெபிக்க வாழ்ற போயிருந்தேன், பேசிட்டு இருந்தேன். பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், அண்ணே எனக்கு இது செய்யணும், அதை செய்யணும், அதை செய்யணும், ஒரே துடிப்பா இருக்குதுண்ணே அப்படின்னு, ரொம்ப துடிப்பா இருக்கு, இது செய்யணும், நம்ம கர்த்தர் சொன்னது அடுத்து இதை பண்ணணும், அதுக்கு அடுத்தது ஒரு பிலிம் எடுக்கணும், அதை பண்ணணும், அதை பண்ணணும், அப்படி இப்படி என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு தொடர்ச்சி யோசிச்சேன், என்ன சொல்றது. அப்ப நான் சொன்னேன், நீ பிலிம் எடுத்தியா, அதை பண்ணியா, இதை பண்ணியா, கர்த்தர் என்ன செய்ய மாட்டேன், வந்து கணக்கு ஏற்றுக்க மாட்டார். நான் சொன்னதை செஞ்சியா இதான் கேட்பேன். கடைசி நாளிலே கர்த்தர் வந்து நீ இதை எடுத்தியா, இதை பண்ணியா, அதை பண்ணியா, அதை பண்ணியா எல்லாம் கேட்க மாட்டார். நான் சொன்னதை செஞ்சியா செய்யலையா அதை மட்டும்தான் கேட்க போறார், வேற ஒண்ணும் கேட்க மாட்டார். ஆனால் அவர் சொல்றதுக்கு மேல நீ ஒன்னு செய்ய போனா நீ ஆபத்துல மாட்டிக்கவே, பண பிரச்சனையில மாட்டிக்கவே, எங்கேயா போய் லாக் ஆகி விடுவேன். நான் சொன்னேன், அவர் சொல்லாத ஒன்றை நீ செய்ய போனா எங்கேயாவது போய் சிக்கல்ல மாட்டிக்குவே, கண்டிப்பா அது உனக்கு வாய்க்காது. அப்படி வாய்க்கிறமா நீ ட்ரை பண்ணாலும் ஒரு சிக்கல்ல போய் நீ மாட்டிக்குவே. என்னைக்குமே என் பின்னாலவான் தான் கர்த்தர் சொன்னாரு, அவருக்கு முன்னால ஓடக்கூடாதுன்னு சொன்னேன். என் பின்னே வாருங்கள், அப்பொழுது உங்களை மனுஷனை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். அவர் பின்னால போனதான் மனுஷனை பிடிக்க முடியும். அவர் அடிச்சு விடுகளை பின்பற்றி அவர் பின்னாலேயே போனோம், அவருக்கு முன்னால முந்திட்டு ஓடக்கூடாது. நிறைய பேர் என்ன செய்யணும், ரொம்ப வயிறாக்கி ஆத்துபாரம் துடுதுடுப்பா செய்யணும்னு ஓடுறாங்க, ஓடி என்ன செய்யறாங்க, கத்தரை ஓவர்டேக் பண்ணிட்டு முன்னாடி ஓடி போயிடுறாங்க, அவரை பின்னால தள்ளிட்டு முன்னாடி ஓடி போயிடுறாங்க. முன்னால ஓடி போனா எங்க போறதுன்னு தெரியாது, அப்புறம் தடுமாறி நிற்பாங்க, முன்னால போயிட்டு ஒண்ணுமே தெரியாது. அவர் முன்னால போனதான் நமக்கு வெளிச்சம் கிடைக்கும், அவரை பின்னால விட்டு நம்ம முன்னால போன இருட்டில் போய் நம்ம தனியா நிற்போம். இதுதான் நடக்குது நிறைய பேரோட லைஃப்ல. அவசரப்பட்டு என்ன செய்யக்கூடாது, நமக்கு சரின்னு தோணும், ஐயோ இவ்வளவு ஆத்துமா அழியுதே, சீக்கிரம் ஏதாவது செய்யணும், அது கிடையாது. கர்த்தர் யார் யார் இடத்துல என்ன சொல்றாரதான் நம்ம செய்யணும். இந்திட்டு நம்ம ஏதாவது செய்ய போனோம்னா நமக்கு தான் பிரச்சனை, புரியுதா? அதனால கர்த்தர் கடைசி நாள்ல என்ன சொல்வாரு, நான் அல்ல. யோவான் 12:48 பாத்தீங்கன்னா, கடைசி நாளிலே நியாய தீர்க்கிறது என்று ஒன்று இருக்கிறது. அந்த நான் அன்றைக்கு நியாயம் தீர்க்கிறது நான் அல்ல, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளிலே நியாயம் தீர்க்கும்னார். கடைசி நாட்கள் நியாய தீர்ப்பு எப்படி வரப்போகுதுன்னா, கர்த்தர் ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு, நீ என்ன செஞ்ச, நீ என்ன செஞ்ச, நீ சரியா இருந்தியா, ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு ஒண்ணு விசாரிச்சிருக்க மாட்டாரு. நீ தெரிஞ்சு செஞ்சியா, நீ தெரியாம செஞ்சியா, நீ நல்லது செஞ்சியா, நீ ஏன் செய்யல, ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு ஒவ்வொருத்தரையா விசாரணை பண்ணிட்டு இருக்க மாட்டாரு. கடைசி நாளிலே கர்த்தருடைய வேத புத்தகம் ஒரு ஸ்கேன் மிஷின் இதுதான். இந்த வேத புத்தகம் ஒவ்வொருத்தரோட லைஃப் அப்படி ஸ்கேன் பண்ணும். அவ்வளவுதான், செகண்ட்ல சர்வன் ஸ்கேன் பண்ணிடும். அந்த ஸ்கேனிங்ல எதெல்லாம் அடிபடுதோ தப்புன்னு தூக்கி போட்டுரும், புரியுதா? ஒரு ஸ்கேன், அவ்வளவுதான். ஒரு செகண்ட்ல இந்த பைபிள் நம்மளை அப்படி ஸ்கேன் பண்ணிட்டு போயிடும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த வசனம் நியாயம் தீர்க்கும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப கர்த்தர் சொல்றாரு, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அப்படிங்கிறார். அந்த வசனம் வருது, ஸ்கேன் ஆகுது. அப்ப நம்ம கர்த்தருக்காக உத்தம இருதயத்தோடு கள்ளங்கபடம் இல்லாமல் சுத்தமான இருதயத்தோட வாழ்ந்திருந்தோம்னா பஸ் தேவனை தரிசிக்க மேல போயிடலாம். இல்லைன்னா தேவனை தரிசிக்கிறதுக்கு மேல போக முடியாது. ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோகராஜி மருளுடையது. சொர்ணுவ ஸ்கேன் ஆயிடும். நீ ஆவியில் எளிமையா இருந்தியா, நீ பெருமையா இருந்தியா, கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் விசாரிச்சுட்டு இருக்க மாட்டாரு. சரணது வசதி ஸ்கேன் பண்ணிடும். ஸ்கேன் பண்ண உடனே ஆவியில எளிமையாய் மனத்தாழ்மையோடு, பெருமை இல்லாமல், மனமேட்டும் இல்லாமல், தாழ்மையா, நானும் ஒரு சாதாரண மனுஷன் தான் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு மனத்தாழ்மையோடு வாழ்ந்தவன் அந்த ஸ்கேன்ல பாஸ் ஆயிடுவான், பரலோகத்துல என்டர் ஆயிடுவான். பெருமை உள்ளவன், எனக்கு இணையானவன் யார் அப்படின்னு இருக்கிறவரை தப்புன்னு தூக்கி போட்டுருவான், பரலோகம் கிடைக்காது. ஸ்கேனிங் அப்படிதான், ஒரு செகண்ட்ல நடக்க போகுது. அப்ப இது என்ன தெரியுது கேட்டீங்கன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதை தான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். நமக்கு நல்லதா தோன்றதெல்லாம் செய்யணும்னு அவசியம் கிடையாது, புரியுதா? அவங்க செய்யறாங்க, நானும் அதை செய்யறேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க செய்யறவங்க இதெல்லாம் நம்மளால இப்படி செய்ய முடியலையே அவசியம் கிடையாது. அவங்க ஒரு பத்திரிகை நடத்துறாங்க, நான் நடத்தணும். அவங்க ஒரு கேசட் போட்டாங்க, நானும் ஒரு கேசட் போடணும். அவங்க டிவியில புரோகிராம் போட்டாங்க, நானும் பண்ணணும். அதெல்லாம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. நான் உனக்கு சொன்னதை நீ செஞ்சியா, இதுதான் கேள்வி. ஏன்னா கர்த்தர் அன்னைக்கு கடைசியில மோசையை பாருங்க, கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்துல போய் ஆசரிப்பு கூடாரம் எப்படி செய்யணும்னு சீனாய் மலையில சொல்றாரு. வேதம் என்ன தெரியுமா, அழகா சொல்லுவோம், கர்த்தர் கற்பித்தபடி எல்லாம் மோசே செய்தான். அழகா இருக்கும், கர்த்தர் கற்பித்தபடி எல்லாம் மோசே செய்தான். அவர் என்ன சொன்னாரோ அதை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருந்துட்டான், அதுக்கு மேல ஒண்ணுமே செய்யல. அது நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு என்ன சொல்றாரோ அதை மட்டும் நீங்க அழகா செஞ்சுக்கிட்டே இருங்க, பைபிள படிங்க, செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. பிசாசு இந்த விஷயத்தை தான் கொண்டு வருவான், ஏதாவது சொல்லுவான், பாரு அவங்க செய்யறாங்க நீ அதை செய்யலாம்ல, அது பாக்குறதுக்கு நல்லதான் தெரியும், அவங்க நல்லதான் தெரியும், பாக்குறது நல்லா தான் தெரியும், நம்ம மனசுக்கும் பரவாயில்ல நல்லதான், இதனால நாலு பேர் பிரயோஜனம் அடைகிறாங்களே அப்படின்னு தோணும். ஆனா அது அவங்களுக்கு நியமிக்கப்பட்டது, நமக்கு நியமிக்கப்பட்டது கிடையாது. அப்ப நம்ம வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்காத ஒன்றை செய்வதும் கீழ்ப்படியாமை தான், கர்த்தர் சொன்னதை ஒன்று செய்யாம போறதும் கீழ்ப்படியாமை தான். கீழ்ப்படியாமை சொன்னதை செய்யாம போறது மட்டும் கிடையாது, சொல்லாததை செய்யறதும் கீழ்ப்படியாமை தான், புரியுதா? சொல்லாததை செய்யறதும் கீழ்ப்படியாமை தான், சொன்னதை செய்யாம போறதும் கீழ்ப்படியாமை தான். கீழ்ப்படியாமை ரெண்டு விதத்தில் இருக்குது. அதனால நம்ம லைஃப் நம்ம என்னைக்குமே பார்த்து அவர் சொன்னதை செய்யணும், அவர் சொல்லாததை செய்யக்கூடாது. நம்ம லைஃப்ல இதை பார்த்து கவனமாய் நம்ம போனோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இது நமக்கும் கத்தருக்கும் மட்டும் நினைக்காதீங்க, இந்த இடத்துல இன்னொருத்தன் ஒருத்தன் குறுக்க பூந்து நம்மளை அப்படியே டைவெர்ட் பண்றான். அவர் சொல்லாததை செய்ய சொல்றான், அவர் சொன்னதை செய்யாதபடிக்கு தடுக்கிறான், பிசாசு அந்த இடத்துல செயல்படுத்துகிறான். இதுல ஒரு தேவ பிள்ளை என்னைக்குமே கவனமா இருக்கணும், சின்ன விஷயத்துல கூட பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சிடாதீங்க. உங்களுக்கு நல்லா தோணும், அவர் சொல்றதெல்லாம் நல்லா தோணும், பிசாசு ஏவாள்கிட்ட சொன்னது நல்லா தோணுச்சு, நல்லா தோணுச்சு. சவுல்கிட்ட வந்து ஆடு மாடு எல்லாம் வெட்டி போடாதே சொல்றது அவனுக்கு நல்லதா தோணுச்சு. ஆனால் அது தேவனுக்கு கீழ்ப்படியாமல். இப்போ கடைசியா வருவோம், இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கைக்கு வருவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4:4 வசனத்தில் வாசிக்கலாம்.
அவர் பிரதீபமாக மனுஷன்
2 வாசிக்கலாம்.
அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று.
அவருக்கு பசி உண்டாயிற்று.
அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீ தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார்.
இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப இந்த இடத்துல 40 நாள் இயேசு கிறிஸ்து ஃபாஸ்டிங் இருக்கிறாரு. அதுக்கு பிறகு அவருக்கு பசி உண்டாகுது. பசி உண்டான உடனே வந்து அவன் சொல்றான், நீ இந்த கல்லுகளை அப்பமாக்கும். அப்போ இது நல்லதான் தெரியுது இல்லையா, ஒரு நல்ல விஷயமா இருக்குது. இந்த கல் அப்பமா மாத்துறது நல்ல விஷயமா இருக்குது, இதை சாப்பிடுறதுக்கு தான் அவன் ஏத்தனை சொல்றான். இதை இயேசு கிறிஸ்துவினால கண்டிப்பா செய்திருக்க முடியும் இல்லையா. இது ஒரு அற்புதம், எப்படிப்பட்டனா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ற ஒரு அற்புதம். இது இயேசு கிறிஸ்து கொண்டு பெரிய விஷயம் கிடையாது. அவர் செஞ்ச முதல் அற்புதமே என்னது, டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுதான். தண்ணிய திராட்சை ரசமா மாத்தினார். அவர் செய்த முதல் அற்புதமே ஒன்றை இன்னொன்றாய் மாற்றுவது, இதுதான் அவர் செஞ்ச முதல் அற்புதம். அந்த தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றின இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு கல்லை அப்பமாய் மாற்றுவதும் சாத்திய கஷ்டமான காரியம் கிடையாது இல்லையா. அப்போ இது வந்து ஒரு அசாத்தியமான, அவருக்கு முடியாத விஷயம் கிடையாது. செஞ்சிருக்கலாம், நல்ல விஷயம் தான் அவனு சொன்னான், அது அவருக்கு பிரயோஜனமான அப்பமா மாதிரி அவர் சாப்பிட்டிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து முடியாது என்றார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயில் புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பசியோடு இருக்கிறார். அவருக்கு பசி உண்டாயிற்று. பசி போறதுக்கு அவன் வழி சொல்றான். ஆனால் இவர் பசியோடு இருந்துகிட்டே அது அப்பமா மாத்தாம இருக்கிறார். எனக்கு பசி இருந்தாலும் சரி, நான் பசியில வேதனைப்பட்டாலும் சரி, நீ சொல்றத நான் செய்ய மாட்டேன். அதுலதான் கரெக்ட் நின்னாரு. இதே காரியத்தை பிதா வந்து சொல்லியிருந்தால், மகனே உனக்கு 40 நாள் ஃபாஸ்டிங் முடிச்சுட்ட, உனக்கு ரொம்ப பசியா இருக்குது, இந்த கல்லுகள் அப்பமாக்கி சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கடை கடகம் எல்லாத்தையும் அப்பமாக்கி சாப்பிட்டு போயிட்டு இருந்திருப்பார். பிதா சொல்லியிருந்தா செஞ்சிருப்பார். ஆனால் இயேசு கிறிஸ்து பிசாசு சொல்லுகிறது நல்லதாக காணப்பட்டாலும் அதை செய்கிறது இல்லைங்கிறதுல கவனமா இருந்தார். பிசாசு சொல்றது எப்பவுமே தீமையா இருக்கும் நினைக்காதீங்க, கெட்டதா இருக்கும் நினைக்காதீங்க, மோசமானதா இருக்கும் நினைக்காதீங்க, சிலது நல்லதாவே இருக்கும். ஆமே புரியுதா, பிசாசு சொல்றது என்னைக்குமே மோசமானதா இருக்கும், உங்களுக்கு ரொம்ப தீமையானதா தெரியும் அப்படியே இருக்காது. சிலது நல்லதாகவே இருக்கும், நல்லதாகவே இருக்கும். ஆனால் அவன் சொல்றத அது எதுவானாலும் செய்கிறது இல்லைங்கிறத நம்ம தெளிவா இருக்கணும். சிலர் சொல்றோம்ல, நீ என்ன சொல்றது நான் என்ன செய்யறது சொல்றோம்ல, யாராவது மனுஷங்கிட்ட கோபம் வந்துச்சுன்னா சொல்றோம்ல, நீ என்ன சொல்றது நான் என்ன செய்யறது, நீ வேலையை பார்த்துட்டு போ சொல்றீங்கல்ல, கோபம் வந்துச்சுன்னா. அததான் பிசாசு கிட்ட சொல்லணும், நீ என்ன சொல்றது நான் என்ன செய்யறது, நீ வேலையை பார்த்துட்டு போ. இது பிசாசு கிட்ட பேச வேண்டிய டைலாக், இது மனுஷர்கிட்ட பேசிட்டு இருக்காண்டிய இல்ல. இந்த டைலாக் எல்லாம் பிசாசு கிட்ட பேசணும், நீ என்ன சொல்றது நான் என்ன செய்யணும், நீ வேலையை பார்த்துட்டு போ. அப்போ இந்த மாதிரி காரியங்கள்லாம் இதுல வந்து இந்த பிசாசு விரோதமா இந்த வைராக்கி நமக்கு இருக்கணும், மனுஷருக்கு விரோதமாக நம்ம இந்த வைராக்கியத்தை காட்டக்கூடாது. அதனால இயேசு கிறிஸ்துவினால் அதை செய்ய முடியும். முடியாதது ஒன்றை அவன் சொல்லவில்லை. ஆனாலும் இயேசு கிறிஸ்து செய்யாமல் இருந்ததற்கு ஒரே ரீசன், நீ என்ன சொல்றது, நான் என்ன செய்யறது, நீ எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதை சொல்லி அவன் செஞ்சிருந்தான்னா அவனுக்கு அவர் கீழ்ப்படிந்ததாய் முடிஞ்சிருக்கும். இல்ல வேற ஒன்றும் விஷயம் கிடையாது, அவனுக்கு அவர் கீழ்ப்படித்துதான் மேட்டர் ஆயிட்டு இருக்கும். அவர் கீழ்ப்படிய கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக நலமாய் தோன்றினாலும் கீழ்ப்படுகிறது இல்லை என்கிறதுல உறுதியா இருந்தார். அதனாலே நம்ம வாழ்க்கையில சொல்றேன், உங்க மனசுல சில நேரத்தில் ஏதாவது தோணும், அதை டக்குன்னு செஞ்சிடாதீங்க. உங்க மனசுல தோன்றதெல்லாம் தப்பு தப்புன்னு செஞ்சிடாதீங்க. சில நேரத்தில் நல்லா தெரியும், நல்லா தெரியுதுன்றதுனால செஞ்சிடாதீங்க. அது சில நேரத்தில் அது பிசாசுடைய தூண்டுதலா இருக்கும். சில நேரத்தில் இங்கே போக கூடாது, நம்ம கர்த்தர் சொல்லுவார், இல்ல நீ போ, பிசாசனை செய்யும், போயிடக்கூடாது. இதை செய்யாத கர்த்தர் சொல்லுவாரு. அதை செய்யும்போது உங்க வேதத்தில் உங்க மனசு வேத வசனத்தில் கூட கர்த்தர் உணர்த்துவாரு, இது சரி கிடையாது. ஆனா பிசாசு சொல்லும், பரவாயில்ல, இதனால ஒண்ணு பெரிய விஷயம் இல்லை. வசனம் ஒன்று அதுக்கு குறுக்கே நிற்கிதுன்னா அது எவ்வளவு நல்ல விஷயமானாலும் அதை செய்யும்படி வருகிற எண்ணங்கள், அதை செய்யும்படி மற்றவர்கள் சொல்லுகிற ஆலோசனைகள் எல்லாமே பிசாசுனாலதான் வருது. நல்லா புரிஞ்சுக்க, வேத வசனம் ஒன்றை அங்கீகரிக்கலைன்னா அந்த வசனம் அந்த காரியத்தை நீங்க செய்யும்படி உங்க மனசுல ஒரு தூண்டுதல், அதுக்கு நியாயமான காரணங்கள் கூட உங்க மனசுல தோணலாம். அல்லது நாலு பேர் அதற்கு அங்கீகாரம் கொடுக்கலாம், பரவாயில்ல செய், அவங்க செய்யலையா இவங்க செய்யலையா. அப்படி வரும்பொழுது நான் சொல்றேன், அது என்ன இருந்தாலும் சரி அது பிசாசுனால வரதுன்றதை புரிஞ்சுக்கங்க. அந்த ஆவிகளை நீ என்ன செய்யணும், அதை நீங்க எதிர்த்து நிக்கணும், துரத்தணும். இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், முதல்ல சாந்தமா சொன்னார், இரண்டாவது தேவாலயத்தை உபரிக்கிறது தாழ குதியும் தேவத்தோர்கள் வந்து தாங்கிட்டு போவாங்க. அப்பொழுதும் சாந்தமா சொன்னார், உன் தேவராகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. நான் மூணாவது என்ன சொல்லி, நீர் என்னை பணிந்து கொண்டால். இது ரெண்டு விஷயத்தையும் இயேசு கிறிஸ்து பணியில எடுத்த உடனே புசிச்சிருந்தாரு, கல்லு அப்பமாக்கி இருந்தாரு வச்சுங்க, அங்கேயே பணிச்சுட்டாருன்னு அர்த்தம். அவர் ஃபர்ஸ்ட் சோதனையில பணியில, ரெண்டாவது குதிக்க சொன்னான் அதுலயும் அவர் பணியில, மூணாவது ஓபனாவே கேட்கறான், நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாத்தையும் கொடுக்கிறேன்னா. அப்ப பார்த்தார், ஓஹோ நீ இந்த அளவுக்கு நீ பேசுறியா, அப்பாலபோ சாத்தானே. அப்போ பிசாசு இயேசு கிறிஸ்து கிட்ட வந்துச்சு, அவர் பணிந்து கொள்ளவில்லை ஃபர்ஸ்ட் பணியில, ரெண்டாவது துரத்தனர். புரியுதா, உங்க வாழ்க்கையில பிசாசு கூட உள்ளத்துல சிந்தனைகளை ஓயாம பேசும், உங்களை சுத்தி இருக்கிற மனுஷன் மூலமாகவும் பேசும். சில தவறான விஷயங்கள், தேவன் அங்கீகரிக்காத சில காரியங்கள், சில இடத்துல கோபம் வைக்கும்படி, சில இடத்துல சண்டை போடும்படி ஏதாவது ஒன்று உங்களுக்கு சொல்லும். தவறான ஒரு காரியத்தை உங்க உள்ளத்துல தூண்டும், அவங்கள்ட்ட போய் சண்டை போடும், அவங்ககிட்ட போய் ஏதாவது கோபமா பேச ஏதாவது கேளு, விடாத, அது இது ஏதாவது ஒன்று தூண்டும். அப்படி வரும்போது ஒன்று சொல்றேன், ஃபர்ஸ்ட் நீங்க அமைதியாக இருந்து பாருங்க, பிசாசு எழுத்துருங்க, நில்லுங்க, செய்ய முடியாதுன்னு ஸ்ட்ராங் அடைங்க. திருப்பி 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 அந்த தாக்கு வந்து உங்களை தாக்குதான், இயேசுவின் நாமத்தில் போ பிசாசு, என் இருதயத்தில் கோபத்தை தூண்டுகிற அசுத்தாவி, உனக்கு இயேசுவின் நாமத்தில் எதிர்த்து நிற்கிறேன்னு சொல்லுங்க. புரியுதா, எதிர்த்து நிற்கணும், எனக்கு அப்பாலபோ சாத்தானுன்னு சொல்லணும். அப்படி துரத்தும் பொழுதுதான் போவோம். தேவ பிள்ளைகளுக்கு இன்னொரு ரொம்ப அருமையான ஒரு வசனத்தை யாக்கோபு நிருபத்தில் இருக்குது, நாலாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை மட்டும் வாசிங்க, முடிச்சிடலாம்.
ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்,
தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்,
பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்,
பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்,
அப்பொழுது
அப்பொழுது
அவன் உங்களை விட்டு ஓடி போவான்,
அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எங்க இருக்கிறான் பிசாசு, இந்த வசனத்தின்படி எங்க இருக்கிறான், உங்களை விட்டு அப்படின்னா உங்க கூட இருக்கிறான், சரிதா, உங்களை விட்டு அப்படின்னு எங்க இருக்கிறான், உங்க கூட இருக்கிறான்னு அர்த்தம். புரியுதா, உங்களை விட்டுதான் உங்க கூட இருக்கிறான்னு அர்த்தம். இது யாருக்கு சொல்றாரு, விசுவாசிக்கு சொல்றாரு, விசுவாசி உங்க கூட விசுவாசி இருக்கிறான், உன் கூடவே இருந்து கூட தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறான், இப்படி பேசு, இப்படி செய், இதை செய், இப்படி சண்டை போடு, இப்படி கோபப்படு, அவங்கள பத்தி கொஞ்சம் எரிசல் நினை, அவங்கள பத்தி உன்னை பிடிக்கல, அவங்க அவங்கள பத்தி கொஞ்ச நேரம் யோசி, போ அவங்ககிட்ட போய் நாலு கேள்வி கேட்டுட்டு வா, அதை செய், இதை செய், ஏதாவது ஒண்ணு உள்ளத்துல பேசிட்டே இருப்பான். இவன் தூரத்துல இருந்து பேசல, உங்களுக்குள்ளேயே இருந்து பேசிட்டு இருக்கிறான், அப்படிதானே, எங்கேயோ இருந்து தூரத்தில் இருந்து பேசல, உங்களுக்குள்ளேயே இருந்து பேசிட்டு இருக்கிறான். உங்களுக்குள்ளே இருந்து வருகிற எண்ணங்கள் எங்கிருந்து வருது, உள்ள இருந்து வருது. உள்ள இருந்தே பேசிட்டு இருக்கிறான். உங்க சிந்தனையில் செய் அல்ல செய் இப்படி பண்ணு அப்படி பண்ணு ஏதாவது ஒரு கெட்ட காரியத்தை உங்க உள்ளத்துல பேசிக்கிட்டே இருக்கிறான். அப்படி பண்ணு இதை பண்ணு. அப்ப நீ என்ன செய்யணும்? ஒரு நிமிஷம் பாருங்க, இது சரியில்லைன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த காரியம் இந்த மனசுல வர்ற எண்ணம் தவறு தெரிஞ்சிருச்சு. உடனே உட்காருங்க. கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே என்னை முற்றிலும் உடைய கையில் ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை முழுவதும் ஒப்புக் கொடுக்கிறேன், உங்களை தாழ்த்தி தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், முற்றிலும் உங்களுக்கு சரண்டர் பண்ணுங்க. ஆண்டவரே நீங்க தான்ப்பா என்னை நடத்துகிறவர், என்னை பரிசுத்தமாய் காக்கிறவர், என்னை நான் குற்றம் இல்லாதவனா என்னை நடத்துகிறவர் நீங்க தான். இந்த கர்த்தருக்கு உங்களை ஒப்புக் கொடுங்க. ஒப்புக் கொடுத்த உடனே கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய அந்த இடத்துல ரெடி ஆயிடுவார். அந்த நேரத்தில் அவருடைய பலத்தினாலே இயேசுவின் நாமத்தில் இந்த எண்ணங்களை கொண்டு வருகிற பிசாசை உனக்கு எடுத்து நிற்கிறேன். தக்கு அந்த சிந்தனை ஓடி போயிடும் உங்களை விட்டு. யார் மேலேயாவது ஒரு எரிச்சல் தூண்டப்பட்டுட்டே இருக்குதா? ஃபர்ஸ்ட் கத்திரிட்ட கொஞ்சம் அப்படியே தாழ்த்தி ஒப்புக்கொடுங்க. அடுத்தது பொல்லாத பிசாசை, இந்த எரிச்சலை எனக்குள் தூண்டுகிற அசுத்தாவி உனக்கு நான் இயேசுவின் நாமத்தில் எடுத்து நிற்கிறேன். அந்த செகண்ட டக்குன்னு உங்க மைண்ட்ல ரிலீஸ் ஆகும். செக் பண்ணி பாருங்க. இது எதுவானாலும் சரி, இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு சொன்னேன். ஏன்னா சிந்தனையில் அவன் மேற்கொண்டு விட்டால் அடுத்தது செயல் வடிவத்திலும் போயிடுவோம், அதை செஞ்சிருவோம். சிந்தனையில் நம்ம சம்மதிக்க வச்சுட்டால் செயல் வடிவத்தில் நம்ம போயிடுவோம். அதனால இந்த சிந்தனை லெவல்லையே அவனை துரத்தணும். அதனால் தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், பிசாசுக்கு எதிர்த்து நின்னால்தான் அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவனை துரத்தணும். அப்ப பிசாசு துரத்துறதுன்றது எங்கேயோன்றது அப்புறம் முதல்ல நம்ம கிட்ட இருக்கிற பிசாசு என்ன செய்யணும்? டெய்லி துரத்திக்கிட்டே இருக்கணும். நம்மளை சுத்தி நம்மளை வீழ்த்துகிறதற்கு விழுங்குறதற்கு போராடிக்கிற பிசாச துரத்திக்கிட்டே இருங்க. எப்பெல்லாம் கிட்ட வருது துரத்திக்கிட்டே இருங்க. துரத்தி துரத்துன்னு துரத்திக்கிட்டே இருங்க ஒவ்வொரு நாளும். அப்பதான் நம்ம நிக்க முடியும். ஆமீன். துரத்த தவறிட்டோம்னா அது நம்மளை விழுங்கிடும். புரியுதா? அதனால துரத்தை மட்டும் தவறாதீங்க. எதை மறந்தாலும் டெய்லி பிசாசு துரத்துறத மட்டும் மறக்காதீங்க. ஏன்னா கெட்ட காரியங்கள் எல்லாம் பிசாசுனால வருது, அதை துரத்திட்டே தான் இருக்கணும் நீங்க. ஆமீன். துரத்திட்டே தான் இருக்கணும். அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். ஜெபிக்கலாம். சூத்திரம். விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். பிசாசுகளை துரத்துவார்கள். தேவ பிள்ளைகள் பிசாசுகளை துரத்துவார்கள். கர்த்தர் சொன்னார், தேவருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில பிசாசு அவன் நினைக்கிற ஒரே ஒரு காரியம், கர்த்தருக்கு உங்களை கீழ்ப்படியாமல் பண்ணி உங்களை கர்த்தரை விட்டு பிரிச்சிடணும்னு நினைக்கிறான். கர்த்தர் சவுலுக்கு ராஜாவான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. ஆனால் அவனை கீழ்ப்படியாமல் பண்ணி அந்த ஆசீர்வாதத்தை அவங்கிட்ட வந்து புடிக்கிட்டான். யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு கர்த்தர் எவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை உங்ககிட்ட இருந்து அபகரிக்கிறதற்காக பிசாசு முயற்சிக்கிறான். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை உங்ககிட்ட இருந்து பிடுங்கிடணும், உங்களை மோசமான நிலைமைக்கு தள்ளணும், அந்த ஆசீர்வாதத்தை உங்களை வெளியில தள்ளணும் அப்படின்னு பிசாசு ட்ரை பண்றான். அதுக்காக அவங்க எடுக்கிற ஒரே ஒரு ஆயுதம் என்னன்னா, கீழ்ப்படியாம பண்ணிட்டா போதும். பிசாசுனால உங்களை பலவந்தமாய் கர்த்தர் கையிலிருந்து பிடிச்சு எடுத்துட்டு போக முடியாது, அவனை அதை செய்யவே முடியாது. ஆனா உங்களை கீழ்ப்படியாம பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா நீங்க கத்தரை விட்டு வெளியில தள்ளப்பட்டுருவீங்க. அது அவனுக்கு தெரியும். இதுக்கு தான் அவன் ட்ரை பண்றான். முதல் மனுஷனுக்கு ஏதேன் தோட்டத்தில் பாருங்க, எவ்வளவு ஆசீர்வாதம், சரியான செழிப்பு, சரியான ஆசீர்வாதம், எவ்வளவு ஒரு மகிமையான ஒரு சூழ்நிலை. ஆனா கொஞ்சம் ஒரே ஒரு கீழ்ப்படியாமைன்னு ஒரே ஒரு காரியத்தை வச்சுட்டு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தில் அவனை வெளியில தள்ளிட்டான் பாத்தீங்களா? ஏதேன் தோட்டத்தை விட்டு ஒரு நிமிஷத்தில் அவனை வெளியில தள்ளிட்டான். சவுலுக்கு முழு இஸ்ரவேலின் மேலும் ராஜ்யபாரம் பண்ணும்படி முதல் ராஜாவாக எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், ஒரு ராஜாவாக ஒரு தேசத்துக்கே ஆசீர்வாதமாய் கர்த்தருடைய ஜனங்களை ஆளும்படியாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் தான் இந்த சவுலை செலக்ட் பண்ணாரு. ஆனா பாருங்க, ஒரு கீழ்படியாமையினால அந்த ராஜ்யபாரம் பிடுங்கப்பட்டு போயிடுச்சு. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை உங்களை விட்டு வெளியில் எடுத்து போட வேண்டும் என்கிறதற்கு பிசாசு கையாளுகிற முறைதான் கீழ்படியாமை. பிசாசு உங்ககிட்ட வந்து பேசுறான், உங்க சிந்தனையில பேசுறான், கர்த்தர் செய்ய சொல்றத செய்யாதேங்கிறான், கர்த்தர் செய்ய வேணான்னு சொல்றத செய்ய சொல்றான். கீழ்படியாமை. அந்த கீழ்படியாமை சாதாரணமா நினைச்சிடாதீங்க, ஒரு ராஜ்ய பாரத்தையே சவுலுக்கு இழக்க செய்தது, ஒரு ஏதேன் தோட்டத்தையே ஆதாமுக்கு இழக்க செய்தது. தேவனாகிய கர்த்தருடைய பெரிய அந்த மகிமையான ஐக்கியத்தை, அந்த தேவ மகிமையே இழக்க செய்தது ஒரே ஒரு கீழ்படியாமை. மோசே கண்மலையை பார்த்து பேசும்படி இருந்த பொழுது அடிக்கும்படி தூண்டிவிட்டான். ஒரே ஒரு கீழ்படியாமை அவனுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய இழப்பு. காணான் தேசத்தை பார்க்க முடியல. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இஸ்ரவேலை தொகையிடும்படி தாவீதை பிசாசானவன் தூண்டினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரே ஒரு கீழ்ப்படியாமை, அங்கு ஒரு கீழ்ப்படியாமை. அதனால மிகப்பெரிய அழிவை இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் சம்பவித்தது. ஒரு கீழ்ப்படியாமை போதும், பெரிய அழிவு உண்டாயிடும். அதனால இன்னைக்கு சொல்றேன், பிசாசு உங்களை கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்படி ஓயாமல் உங்களோடு பேசுவான். இயேசு கிறிஸ்துவை கூட அவன் விட்டு வைக்கல, அவனுக்கு கீழ்ப்படியும்படியாக அவன் தூண்டிட்டே இருந்தான். ஆனா இயேசு கிறிஸ்து அவன் சொன்ன எதையுமே ஏற்றுக்கொள்ளல. தேவ பிள்ளையே, பிசாசு சொல்ற எதையுமே சரி கொடுக்காதீங்க. அது உங்களுக்கு நல்லதா தெரியும், உங்களுக்கு பிரயோஜனமா தெரியும், செஞ்சிடாதீங்க. எதிர்த்து நில்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எதிர்த்து நில்லுங்க. கர்த்தருக்கு உங்களை அர்ப்பணித்துக் கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுகளை துரத்துங்கள், துரத்துங்கள், துரத்திட்டே இருங்க. ஸ்தோத்திரம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நல்ல அருமையான மாலை நேரத்திலும் பிசாசுகளை நாங்கள் துரத்த வேண்டிய அவசியத்தையும் எப்படி துரத்துவது என்பதையும் எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு சொன்னதற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் நாங்கள் பிசாசுகளை துரத்துகிறவர்களாயிருக்க உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நேரத்திலும் அவன் எப்பொழுதெல்லாம் எங்களிடத்தில் வந்து பேசுகிறானோ அப்பொழுதெல்லாம் நாங்கள் அவனை துரத்தணும்பா. அவனுக்கு நாங்கள் செவி கொடுத்துடக்கூடாது. செவி கொடுத்தால் எங்கள் ஆசீர்வாதத்தை நாங்கள் இழந்துருவோம் என்பதை நாங்கள் மனதிலே கொண்டு ஜாக்கிரதையாயிருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய்ப்பங்கியிருப்பதாக, ஆமேன், ஆமேன்.